رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي امري. இமாம் அபு ஜாஃபர் தஹாவி ரஹிமஹுல்லா அவர்களுடைய அகீதத் அஹ்லி சுன்னா வல் ஜமாஆ என்ற நூலை படித்து வருகின்றோம். இமாம் அவர்கள் பல முக்கியமான விஷயங்களை நூலின் ஆரம்பத்திலிருந்து நமக்கு கூறி வந்தார்கள். அதில் இறுதியாக அல்லாஹுடைய இரண்டு விஷயங்களை நாம் படித்தோம். ஒன்று, குர்ஆன் அல்லாஹுடைய கலாம், அல்லாஹ் பேசக்கூடியவன், அல்லாஹுடைய அந்த குர்ஆன் அல்லாஹுவின் புறத்திலிருந்து இறக்கப்பட்டது, அது மனிதர்களுடைய பேச்சு அல்ல, அது படைக்கப்பட்ட ஒன்று அல்ல. இரண்டாவது, அல்லாஹு தஆலாவை மூமின்கள் மறுமையில் பார்ப்பார்கள். இந்த ரெண்டு விஷயங்களை இமாம் அவர்கள் கூறியதற்கு பிறகு மற்ற விஷயங்களை, அதாவது கொள்கை சம்பந்தப்பட்ட மற்ற விஷயங்களை சொல்வதற்கு முன்பாக பாடத்தினுடைய, இந்த கொள்கை சம்பந்தப்பட்ட பாடத்தினுடைய இடையில இந்த ஒரு அடிப்படையை இமாம் அவர்கள் இங்கே உறுதிப்படுத்துகின்றார்கள். உண்மையிலேயே பார்க்க போனால் இதை முதல்ல சொல்லியிருக்கலான்னு தோணும். அதாவது மார்க்க ஆதாரங்களை எப்படி அணுகுவது, ஏன்னா கொள்கையை பற்றி பேசக்கூடிய பல இமாம்கள் இந்த விஷயத்தை முதல்ல சொல்லிட்டு கொள்கையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. புரியுதுங்களா? ஒவ்வொரு அறிஞர்கள் சொல்லக்கூடிய, அவர்கள் அந்த எழுதக்கூடிய, அவர்கள் கோர்வை செய்யக்கூடிய அந்த நூலுடைய அந்த ஒவ்வொன்றுக்கும் உண்டான தனித்துவம் என்று ஒன்று இருக்கு. புரியுதா? அவங்களுடைய காலத்தில் எது முதல்ல பிரச்சனையாக இருந்துச்சோ அதை சொல்லி ஆரம்பிப்பாங்க, அல்லது மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது எதை முதல்ல சொல்லணுமோ அதை முதல்ல சொல்லுவாங்க. இந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள் இருக்கு. சரி, இமாம் அவர்களை பொறுத்த வரைக்கும் முந்தி சென்ற பாடங்களுக்கும் பின்னாடி வரக்கூடிய பாடங்களுக்கும் ரெண்டுக்கும் நடுவில் இந்த விஷயங்களை சொல்றாங்க. இன்னும் அங்கங்கே இடையில வரும்பொழுதுனா இந்த விஷயங்களை சுட்டி காட்டிக்கிட்டே போவாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இதான் வந்து பிளாட்ஃபார்ம். இந்த ரூட், இந்த சரியா பாதையை நம்ம சரியா அமைத்து கொண்டால் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையில இந்த பாதையில நடப்பவர்கள் கண்டிப்பா சொர்க்கம் வரைக்கும் செல்வது உறுதி. இவர்கள் வழிகட மாட்டார்கள். புரியுதா? அதுதான் இமாம் அவர்கள் இங்க சொன்னாங்க. நிறைய விளக்கம் இருக்குது, நம்ம ஓரளவுக்கு பார்ப்போம். அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மத், அல்லாஹும்ம ஆத்தினி ஹுஸ்னத் தாலீமி வ ஹுஸ்னத் தஃபீம், ரப்பி ஸிதனி இல்மா. இமாம் அவர்கள் சொன்ன முக்கியமான அந்த அணுகுமுறைகள்ல ஒன்று என்ன, மார்க்க ஆதாரங்கள்ல அல்லாஹுவை சம்பந்தப்படுத்தி பேசக்கூடிய அந்த ஆதாரங்களை முஸ்லிம்களாகிய நாம் வாய்மூடி சிரம் தாழ்த்தி ஏன், எதற்கு, எப்படி என்று குதர்க்கம் செய்யாமல் நம்பிக்கை கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் நம்பிக்கை கொண்டால்தான் நம்முடைய இஸ்லாம் உருப்படும். நாம் முஸ்லிமாக இருப்பது அல்ஹம்துலில்லாஹ் அது நீடித்திருக்கும். யார் ஒருவர் அல்லாஹுடைய மார்க்க ஆதாரங்களில் தனது அறிவை புகுத்தி ஏன், எதற்கு, இப்படி இருந்தால் அப்படி ஆகிவிடுமே, அப்படி அர்த்தம் வைத்தால் இப்படி ஒரு குழப்பம் வருமே, இந்த மாதிரியான தர்க்கங்களை செய்வார்களோ கண்டிப்பாக அவர்கள் வழிகெடுவார்கள். அவர்களுக்கு உண்மையான தௌஹீதை அடைவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்காது. புரியுதா? இந்த விஷயங்களை இமாம் அவர்கள் இந்த பாடத்தில் தெளிவுபடுத்துறாங்க. ரொம்ப முக்கியமாக இதை பற்றி விவரிக்கிறாங்க. அப்படி சொல்லும் பொழுது இமாம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையில முதல் வாக்கியத்தை பாருங்க, வலா தஸ்புது கதமுல் இஸ்லாமி இல்லா அலா லஹ்ரி தஸ்லீமி வல் இஸ்திஸ்லாமி. வலா தஸ்புது கதமுல் இஸ்லாமி இல்லா அலா லஹ்ரி தஸ்லீமி வல் இஸ்திஸ்லாமி. கதம் என்று சொன்னால் பாதம். கவனிங்க, இஸ்லாமுடைய பாதம், அதாவது இஸ்லாமிய மார்க்கத்தை ஒரு மனிதர் மாதிரி கற்பனை பண்ணா. புரியுதா? இஸ்லாமிய மார்க்கத்துடைய பாதம் அது நிலை பெறாது. இரண்டு விஷயங்கள் இருந்தாலே தவிர, அல்லது இரண்டு விஷயங்களின் மீதே தவிர, இப்ப நம்ம கால் வச்சு நடந்து போனோம்னா நம்ம எதன் மீது கால் வைக்கிறோமோ அது திடமான உறுதியான வழுக்கல் இல்லாத பூமியா இருக்கணும். அப்பதான் நம்ம கால் வச்சு நடந்து போக முடியும். ரொம்ப ஸ்லோப்பா இருக்கு அல்லது வழுக்கிற பூமியா இருக்குது, அப்போ கால் வச்சா பிரச்சனை ஆகிடும். புரியுதா? அப்போ எதன் மீது கால் வைத்து நடந்தால் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் நம்ம இடத்துல பலமாக இருக்கும், ஒரு அதாவது இலக்கணமாக சொல்கிறாங்க. புரியுதா? ரெண்டு விஷயத்தை இமாம் சொல்கிறாங்க, ஒன்று தஸ்லீம், இன்னொன்று இஸ்திஸ்லாம். இல்லா அலா லஹரி தஸ்லீம் வல் இஸ்திஸ்லாம். லஹர் என்றால் முதுகு. இஸ்லாமுடைய பாதம் நிலைத்திருக்காது, தஸ்லீம் இன்னும் இஸ்திஸ்லாமுடைய முதுகின் மீதே தவிர. இஸ்லாமுடைய பாதம் நிலைத்திருக்காது, ஸ்ட்ராங் ஆகாது, தஸ்லீம் இஸ்திஸ்லாமுடைய முதுகின் மீதே தவிர. தஸ்லீம் இஸ்திஸ்லாமுடைய முதுகில் தான் இஸ்லாமுடைய பாதமே ஸ்ட்ராங் ஆகுங்கிறான். புரியுதா? என்ன சொல்ல வர்றாங்க இமாம் அவர்கள், நீங்கள் முஸ்லீமாக இருப்பது, நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருப்பது, ரெண்டும் ஒன்று தான். நீங்கள் முஸ்லீமாக இருப்பது, இஸ்லாமிய மார்க்கத்தில் நீங்கள் இருப்பது, இது நல்ல ஃபவுண்டேஷன், ஸ்ட்ராங்கானதாக இருக்க வேண்டும் என்றால். இப்போ ரொம்ப பேர் முஸ்லீமாக இருக்காங்க, ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதனால தான் வட்டி வாங்குவாங்க, அதனால தான் அவங்க ஹராமான செயல்களை செய்வாங்க. குரான் ஹதீஸுடைய சட்டம் முன்னாடி வந்தால் சயின்ஸுக்கு ஒத்துக்காது, கணக்குக்கு ஒத்துக்காது, புலிக்கு ஒத்துக்காது, மண்ணாங்கட்டிக்கு ஒத்துக்காது, எதையாவது சொல்லுவாங்க. யாருடைய உள்ளத்தில் இஸ்லாமுடைய ஃபவுண்டேஷன் அந்த அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருக்குமோ அவர்களை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா முடிச்சவளோ செம்மையான வார்த்தை, செவியுறுவோம் கட்டுப்படும், அதை மீறி பேசவே மாட்டான். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, படித்தவங்களாக இருந்தாலும் சரி, படிக்காதவங்களாக இருந்தாலும் சரி, புத்திசாலியாக இருந்தாலும் சரி, முட்டாளாக இருந்தாலும் சரி, அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் ஃபவுண்டேஷன் பலமானவர்கள் என்பதற்கு அடையாளம் என்ன? அதுதான் இமாம் இப்னு சொல்கிறான், உங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் உங்களுக்கு ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு ரெண்டே ரெண்டு வேலை தான் இருக்கு. அதுதான் சொல்கிறாங்க, ஒன்று தஸ்லீம். தஸ்லீம் என்றால் என்ன? முற்றிலுமாக மறு பேச்சு இல்லாமல், மறு யோசனை இல்லாமல், அதுக்கு அகைன்ஸ்டா சிந்திக்காம ஏற்றுக்கொள்வது. புரியுதா? இது தஸ்லீம். இரண்டாவது இஸ்திஸ்லாம், சரணடைந்து விடுவது. அவன் முதலாவது கல்பு சம்பந்தப்பட்டது, இரண்டாவது செயல்கள் சம்பந்தப்பட்டது. அல்லாஹுவும் அல்லாஹ்வுடைய ரசூலும் ஒன்றை சொல்லியதாக நமக்கு செய்தி வந்தால், அல்லாஹ் சொல்லியதாக இருக்குமேனால் அது எங்க இருக்கும்? குர்ஆனில் இருக்கும், பார்த்துடலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியதாக இருக்குமேனால் அது எங்க இருக்கும்? ஹதீஸில் இருக்கும். அப்ப ஹதீஸ் என்று வந்தா அது சஹீஹான ஹதீஸ் நூலா? அறிவிப்பாளர்கள் சஹீஹா இருக்காங்களா? நம்ம பார்க்க வேண்டியது, நமக்கு தெரியலையா, அந்த துறை உள்ளவங்கள்ட்ட நம்ம கேட்க வேண்டியது. புரியுதா? அப்ப கேட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டும். அவங்க சஹீஹான ஹதீஸ் என்று புரூஃப், அவங்க ஆதாரம் கொடுத்துட்டார்கள், கொடுத்து விட்டார்கள் என்றால், சஹீஹான ஹதீஸ் என்று ஆதாரம் கொடுத்து விட்டார்கள் என்றால் முடிஞ்சிச்சு, அதுக்கு மேல பேசக்கூடாது. ஒன்று தஸ்லீம், அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். இரண்டாவது இஸ்திஸ்லாம், அதுக்கு கட்டுப்பட்டுணும், அதை செயல கொண்டு வந்துடும். அப்ப உள்ளத்தாலும் எதிர்த்து பேசக்கூடாது, செயலாலும் எதிர்த்து பேசக்கூடாது. இந்த ரெண்டு விஷயங்கள் எந்த அளவு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில உறுதியா இருக்குதோ அந்த அளவு தான் அவரிடத்துல இஸ்லாமிய மார்க்கம் உறுதியாக இருக்கிறது என்று அர்த்தம். இதுல அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும், எந்த அளவு வீக்கா போவோமோ அந்த அளவுக்கு இஸ்லாம் வீக்கா போகுதுன்னு அர்த்தம். யார்கிட்ட உள்ள இஸ்லாம்? நம்மள்கிட்ட உள்ள இஸ்லாம் வீக்காகி பலவீனமாகிறது என்று அர்த்தம். நிறைய ஆதாரங்கள் குர்ஆன்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இது சம்பந்தமா ஏற்கனவே நம்ம சொன்னோம், நான்காவது அத்தியாயத்தில் 65வது வசனம், நான்காவது அத்தியாயத்தில் 80வது வசனம், மூன்றாவது அத்தியாயத்தில் 31வது வசனம், இது போன்று குர்ஆன்ல ஏராளமான வசனங்கள். நான்காவது அத்தியாயத்தில் 65, அப்புறம் 4-ல் 80, 3-ல் 31, இது போன்ற வசனங்கள் இன்னும் நிறைய இருக்கு குர்ஆன்ல. இந்த எல்லா வசனங்களும் நமக்கு சொல்லக்கூடிய அடிப்படை இதுதாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறத்திலிருந்து நமக்கு ஒரு விஷயம் வந்து விடுமையானால் நம்ம தஸ்லீம் செஞ்சிடணும், இஸ்திஸ்லாம் செஞ்சிடணும். அதுல மறுத்து பேசவும் கூடாது, மாற்றி பேசவும் கூடாது, அதுக்கு போட்டியா வேற ஒரு காரியத்தை, வேற ஒரு செயலையும் செய்யவும் கூடாது. சரியா? இப்ப பாருங்க, இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த ரெண்டுக்கும் ஆப்போசிட், ஒன்று தஸ்லீம், இன்னொன்று இஸ்திஸ்லாம். தஸ்லீம் என்றால் முழுமையாக ஏற்றுக்கொள்ளுது, ஐ ஆம் அக்செப்ட், புரியுதுங்களா, நான் ஏற்றுக்கிறேன், ஒத்துக்கிறேங்க. ரெண்டாவது ஆக்ஷன், செயலில் இறங்குறது, இஸ்திஸ்லாம். யார் இதுக்கு மாற்றமா செய்கிறாங்களோ அவங்களை பற்றி ஒரு சின்ன விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். பார்ப்பதற்கு பொதுமக்களுக்கு வேண்டுமானால் என்ன அறிவா பேசுறார், இவ்வளவு சிந்திக்கிறார் பார்த்தீங்களா, எந்த அளவுக்கு இப்ப கொண்டு போயிட்டார்கள் என்றால், ஹதீஸ்ங்கிறது அந்த காலத்தில் ரசூலுல்லா சொன்னாங்கிறத ஒருத்தர் சொல்ல ஒருத்தர் சொல்ல கேட்டு எழுதுனது, அது வந்து ஒரு செய்தி, அது பல பேரும் மறந்துருக்கலாம், பல பேர் ஏதாவது இடையில ரசூலுல்லா சொல்லாததை கூட அவங்க சேர்த்துருக்கலாம், மனிதர்கள் தானே. ஆனா நமக்கு இந்த அறிவு இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப முக்கியமானது. அதனாலதான் குரான் அல்லாஹ் தஆலா அடிக்கடி சிந்திக்க சொல்றான், எப்படி கொண்டு போறாங்க பார்த்தீங்களா, விஷத்தை எப்படி என்ன சொல்றது, தேன்ல விஷத்தை கலக்கிற மாதிரி அப்படியே கொண்டு போயிட்டு அப்படியே மண்டை சொங்கு பார்ப்போம், எவ்வளவு ஆட்டலாம் மண்டைன்னு பார்ப்போம், நல்லா ஆட்ட ஆரம்பிச்சிட்டானா அப்புறம் மொத்தமா விஷத்தை ஊத்து, இந்த மாதிரி கொண்டு போயிட்டு. அதனாலங்க ஹதீஸ் வந்து எப்படி இருந்தாலும் கூட நம்ம வந்து சிந்திக்கணும். நமக்கு இன்றைக்கு அறிவியல் இருக்கு, அந்த காலத்தில் ஒட்டகத்தில் போனாங்க, இந்த காலத்தில் ராக்கெட்டில் போகிறோம், ராக்கெட்டில் எவண்டா போகிறோம் சொல்லுங்க பார்க்கலாம், எப்படி ஏமாத்துறானோ பார்த்தீங்களா, ராக்கெட்டில் போகிற மனுஷன் எதில் போகிறான், ஃப்ளைட்டில் தானேங்க போகிறான், ராக்கெட்டில் போயிட்டான்னா எத்தனை பேர் போக முடியும், எல்லாருமா போக முடியும், கொஞ்சம் யோசிக்கணும். சரி அப்படியே வச்சுங்களேன், ஓட்டகத்தில் போனாங்க, இந்த காலத்தில் ராக்கெட்லேயே போயிட்டான்னு வச்சுங்க, சரிப்பா அதனால என்ன செய்யலாம், எல்லாம் மூக்களை சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன்னா, எல்லாம் கல் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேனா, சோறுக்கு பதிலாக ரொட்டிக்கு பதிலாக கள்ளச்சிக்கு போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேனா, பேசுறது மார்க்கன் வந்துட்டா மட்டும் எது எடுத்தாலும் வாயில பேச வேண்டியது. அதெல்லாம் ராக்கெட் இப்பெல்லாம் ராக்கெட் காலத்தில் இருக்கும், அதுவும் ஒட்டக காலத்தை பற்றி பேசியிருக்கிறீர்கள், அப்படியே பேசிவிட்டு கடைசியில் அதனால அப்படின்னு வரும், பாம்பு குத்துற மாதிரி கடைசியில் படம் எடுத்துக்கிட்டு வரும், அதனால நல்லா பாதுகாக்கணும். இப்போ இதை தான் நம்ம இங்கே கொஞ்சம் தெளிவாக புரிய போகிறோம். என்னன்னு சொன்னால், நல்ல கவனிங்க, யாரெல்லாம் அல்லாஹ்வும் ரசூலும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து வந்த விஷயத்தை விட்டுவிட்டு அதுக்கு மாற்றமாக அறிவை வைத்து பேசுகிறார்களோ, நல்ல கவனிங்க, அதனால மார்க் வந்து அறிவையே பேசாதேன்னு சொல்லலை, நல்லா பேசி சிந்தி எவ்வளவோ விஷயங்களை சிந்திக்க வேண்டியிருக்குது, புரியுதா, எப்படி பிரியாணி செய்யறது கண்டுபிடி, பல வகையான பிரியாணியை கண்டுபிடி, பல வகையான கேக்கை கண்டுபிடி, பல வகையான ஜூஸை கண்டுபிடி, யார் வேணாம்னா எதில் அறிவை செலுத்தணுமோ அதில் அறிவை செலுத்து, அதை விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அறிவை கொண்டு வந்து ஆதாரங்களை மறுக்கிறது கொண்டு வர பார்த்தீங்களா, அதான் பிரச்சனை. இப்போ நம்ம என்ன சொல்றோம், மார்க்கம் அதில் குறிப்பாக அல்லாஹ்வோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அல்லாஹ்வோட சம்பந்தப்பட்ட விஷயங்களை யார் பேசணும், அல்லாஹ் பேசணும். அடுத்தது யார் பேசணும், அல்லாஹ்விடத்திலிருந்து வஹியை வாங்கக்கூடிய ரசூலுல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசணும், சரியா. அப்படி இல்லாம நீ அல்லாஹ்வை பற்றி பேசினால், அல்லாஹ்வை நீ வர்ணிக்க ஆரம்பித்தால், உனக்கு முன்னாடி குர்ஆன் ஆயத் இல்ல, உனக்கு முன்னாடி ஹதீஸ் இல்ல, இதெல்லாம் விட்டுவிட்டு உன்னுடைய அறிவால் அல்லாஹ்வை சிந்தித்து அல்லாஹ்வை நீ வர்ணித்தால், புரியுதா, இந்த மனிதர்களை பற்றி தான் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல பல வசனங்களை சொல்றான். அதுல ஒன்று பாருங்க, ரொம்ப முக்கியமான வசனங்க, சூரத்துல் ஹஜ் மூன்றாவதும் நான்காவது வசனமும் அரபியில பாருங்க, வமினன் நாஸி மன் யுஜாதிலு ஃபில்லாஹி பிகைரி இல்மின் வயத்தபிஉ குல்ல ஷைத்தானின் மரீத். மனிதர்களில் பலர் அல்லாஹ்வை பற்றி தர்க்கிக்கின்றார்கள், மன் யுஜாதிலும் தர்க்கம் செய்கிறார்கள். அப்ப இந்த இடத்துல அல்லாஹ்வை பற்றி பேசுகிறார்கள் சொல்ல வேண்டிய இடத்துல அல்லாஹ் எப்படி சொல்றான், ஏன் சொல்றான் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வும் நபியும் சொன்னதுக்கு மாத்தமா அவங்க பேசுறதுனால அல்லாஹ் அவங்களுடைய பேச்சு எப்படி சொல்றான், தர்க்கம்னு சொல்றான். ஏன்னா அல்லாஹ்வுடைய பேச்சுக்கு உட்பட்டு நபியுடைய பேச்சுக்கு உட்பட்டு இருந்தா புகழ்கிறார்கள் அல்லாஹ் சொல்லுவான், யாரு அந்த அவங்களுடைய பேச்சை கொண்டு பேச்சு அல்லாஹ்வை புகழக்கூடிய பேச்சா இருக்கும். எப்ப அவர்களுடைய பேச்சு அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னதுக்கு மாற்றமாக இருக்கிறதோ, அதனால அல்லாஹ் அவர்களுடைய அல்லாஹ்வை பற்றி அவர்களுடைய பேச்சுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான், அவர்கள் தர்க்கம் செய்கிறார்கள், அதாவது நம்ம சொன்னதுக்கு மாத்தமா பேசுறாங்க. யுஜாதி அப்படித்தானே சொல்லுவீங்க. இப்ப உங்க பிள்ளைகிட்ட சொல்லுவீங்க, இது 10 ரூபாய் 10 ரூபாய் கொடுத்து ஒண்ணு வாங்கிட்டுவான்னு சொல்லிட்டு அவன் சொல்றான், அம்மா இது 10 ரூபாய்க்கெல்லாம் கிடைக்காதம்மா, 20 ரூபாமா அல்லது இது வேணாமா அப்படிங்கிறான். ஏன்டா தர்க்கம் பண்ற, சொன்னதை செய்யாமீங்க, 10 ரூபா கொடுத்து சரிம்மா வாங்கிட்டு வந்துடுறமான்னு சொன்னா அப்ப என்ன சொல்லுவீங்க, புள்ள என் பேச்ச கேட்கறான்னு சொல்லுவீங்க. அப்ப அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னதுக்கு மாற்றமாக அவர்கள் பேசுறதுனாலதான் அல்லாஹ் அவங்களுடைய பேச்ச தர்க்கம் என்று சொல்கிறான். சரி, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அவர்கள் தர்க்கம் செய்கிறார்கள் சொல்லிட்டு 2 பாயிண்ட் அல்லாஹ் சொல்றான். ஒன்று அந்த குர்ஆன்ல பாருங்க, பிகைரி இல்மின். ஒன்று என்ன சொல்றான், பிகைரி இல்மின், இல்மு இல்லாமல், அறிவு இல்லாமல். அவங்களோ எங்களுடைய அறிவை கொண்டு பேசுகிறோம்னு சொல்றாங்க, ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், அறிவு இல்லாம பேசுறாங்க. ஏன், எப்போது ஒரு மனிதன் இறக்கப்பட்ட வகையை கொண்டோ நபியால் சொல்லப்பட்ட ஹதீஸை கொண்டோ பேசாம இந்த புத்தியை கொண்டு பேசுறானோ இல்பு இல்லாம பேசுறவனா இடும். அல்லாஹுவை பற்றிய செய்தி என்பது அதனுடைய இல்மு 2 இடத்துலதான் இருக்கு. அல்லாஹுவை பற்றிய அறிவு 2 இடத்துலதான் இருக்கு, ஒன்று குர்ஆன்ல இருக்கு, இன்னொன்று ஹதீஸ். அப்ப நீ அல்லாஹுவை பற்றி அறிவோட பேசுறதா இருந்தா ஒன்று குர்ஆன்ல இருந்து பேசணும், இன்னொன்று ஹதீஸ்ல இருந்து பேசணும். அப்ப குர்ஆன்ல இருந்து பேசல, ஹதீஸ்ல இருந்து பேசல, உங்க மண்டையில உள்ள புத்தியை கொண்டு பேசுறீங்கன்னு சொன்னா அல்லாஹ் சொன்னா இல்மு இல்லாம பேசுறான். அல்லாஹ் என்ன சொல்கிறார், அறிவு இல்லாமல் பேசுகிறான்னு சொல்றான். சரி, இப்ப இந்த அறிவு இருக்குல்ல, இந்த அறிவால எது வரைக்கும் போக முடியும், எது வரைக்கும் போக முடியாது, அப்படி ஏதாவது எல்லாம் இருக்கா இல்லையா சொல்லுங்கம்மா. கண்டுபிடிப்புகள்ல மனிதன் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கலாம், ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கலாம். செல்போன் அந்த காலத்துல ஒரு கால் சைஸுக்கு வந்துச்சு, அப்புறம் ஒரு கை சைஸுக்கு வந்துச்சு, அப்புறம் ஒரு விரல் சைஸுக்கு வந்துச்சு, இப்ப தேவைக்கு ஏற்ற மாதிரி சைஸ் மாறிக்கிட்டு இருக்கு. சரியா, அந்த மாதிரி நிறைய பொருள்கள் எடுத்துக்கொள்ளுங்க, இதெல்லாம் ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டே இது மருந்து மாத்திரை அறிவியல் இப்படி போய்கிட்டே இருக்கு. ஆனா படைப்பு என்று ஒன்று இருக்கு. இப்ப யாராவது ஒரு சயின்டிஸ்ட், புரியுதா, அமெரிக்காலேருந்து வந்திருக்கான்னு வச்சுங்க, நம்மால் எப்படின்னா அமெரிக்காலேருந்து படும் முட்டாள் மனையை வந்தா கூட அவன் அறிவாளின்றான், இங்கிலீஷில் பேசுறானா, இங்கிலீஷில் பேசுனா அறிவாளி. என் புள்ள பேச்சுக்கலாம், என்ன அறிவாளி பாருங்க, இங்கிலீஷில் பேசுது, அவ்வாறியும்னு கேட்டுச்சான் புள்ள. அப்படியே அம்மாக்காரங்களுக்கு என் புள்ள வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னா மை நேம் இஸ்ன்னு சொல்லியிருச்சான் அம்மா. அப்படியே நம்ம குர்ஆன மசூரத்தில் பக்கரா மனப்பாடம் பண்ணி தொழுத மாதிரி எல்லாம் நம்மளை முட்டாளாக்கி எப்படி காசு சம்பாதிக்கிறான்னு பார்த்தீங்களா. நம்ம மாதிரி சார் 100 ரூபா கொடுங்கப்பா, 50 ரூபா கொடுங்கப்பா, குர்ஆன் சொல்லித்தரனா கொடுக்க மாட்டாங்க. அங்கே போய் ஏபிசிடி சொல்லித்தரம்ப்பா, 50,000 ரூபா கொடுன்னு சொன்னா வேனுக்கு காசு, அதுக்கு காசு, இதுக்கு காசு, எதுக்கு காசு கேட்டாலும் சரி. இங்கெல்லாம் கிறிஸ்டின் ஸ்கூல்லலாம் எல்கேஜிக்கு சீட்டுக்கு 2 லட்சம் ரூபா போயிட்டு இருக்கு, 3 லட்சம் ரூபா, 4 லட்சம் ரூபா, 5 லட்சம் ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கு. இன்னும் இடத்துல போனால் 10 லட்சம்லாம் போகுது. அவ்வளோதான், என்ன பண்ண, முடிஞ்சு போச்சு காலம். சிந்திக்க வேண்டிய விஷயம் சொன்னால் அதுக்கு அளவு இருக்கு, சிந்தனையிலேயே அளவு இருக்கு. இப்போ சிந்திக்கிறதுக்கு உண்டான வழிகள் இருக்குது, சிந்திக்கிறதுக்கு உண்டான மஜால் அந்த மைதானம் இருக்குது. இப்ப ஒரு 100 அறிவாளி, அதாவது அமெரிக்காலேருந்து ஒரு அறிவாளி வராங்கன்னு வச்சுக்கணும், 100 பேர் சேர்ந்து நாங்கள்லாம் இப்போது மீட்டிங் போட்டு ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறோம், கண்ணால் எப்படி சாப்பிடுவது என்று அப்படின்னு. முடியுமா சொல்லுங்க, மூக்கால எப்படி சாப்பிடுறதுன்னு சொல்லிட்டு, காதால் பார்ப்பதை பற்றி நாங்கள் ஆராய்ச்சி செய்து இனி அடுத்து பிறக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் காதால் பார்க்கும்படி நாங்கள் செய்து விடுவோம். அவன் என்ன சொல்லுவீங்க, இந்த படைப்புல கூட சிந்திக்கிறதுக்குன்னு ஒரு வரையறை இருக்கு, ஆராய்ச்சி பண்ணுவதற்கு என்று ஒரு முறை இருக்கு, அதுக்கு உட்பட்டுதான் ஆராய்ச்சி பண்ண முடியும், அதன் மீறி ஆராய்ச்சி பண்ணா முட்டாள் என்றுவாங்க. இப்படி இருக்கும் பொழுது படைப்புகளை படைத்த ரப்புல் ஆலமீன் அவனை பற்றி உன்னுடைய அறிவுல எப்படிடா ஆராய்ச்சி பண்ண முடியும், அவன் என்ன சொல்லி இருக்கிறானோ அதை ஏற்றுக்கொள்வதுதான் அறிவு, அவனுடைய தூதர் சந்தாலேசனம் என்ன சொல்லி இருக்கிறாங்களோ அதை நம்புவதுதான் உனக்கு அறிவு. புரியுதா, அல்லாஹும் ஸல்லி அலா நபியினா முஹம்மத். அப்ப இதுதான் அல்லாஹ் இங்க சொல்றான், பி கைரி இல்மின், யார் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் பேசுகிறார்களோ, எது இல்லாமல், குர்ஆன் ஹதீஸ் இல்லாமல் பேசுகிறார்களோ அவர்களை அல்லாஹு தஆலா தர்க்கிக்கிறார்கள் என்று சொல்கிறான். ஒன்று. இரண்டாவது சொல்கிறான், பி கைரி இல்மின், அவர்கள் பேசுவது அறிவற்ற பேச்சு என்று சொல்கிறான். மூன்றாவது அல்லாஹ் சொல்றான், அவன் ஷைத்தானுக்கு பின்னாடி போறான் சொல்லிட்டு. அல்லாஹு அக்பர். வயத்தபிஉ, அவன் பின்பற்றுகின்றான், குல்ல ஷைத்தானின் மரீது, கேடுகட்ட நசீபு கட்ட தூக்கி எறியப்பட்ட ஷைத்தானை பின்பற்றுகிறான். இப்ப பாருங்க, யாரு பெரிய அறிவாளி நினைத்து அல்லாஹ்வுடைய ஆதாரங்களுக்கும் மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஹதீஸுகளுக்கும் அல்லாஹ்வுடைய சிபத்துகளுக்கு அறிவால வந்து விளக்கம் சொல்லி சொல்லி சொல்லப்பட்ட அர்த்தங்களை மாற்றி மாற்றி பேசுறாங்களோ, மக்கள் அவர்களுக்கு வைக்கக்கூடிய பேர் என்ன? பெரிய மேதாவி, மூத்த அறிஞர், இவ்வளவு பெரிய சிந்தனையாளர்னு அல்லாஹ் சொல்லக்கூடிய பேர் என்ன? அறிவு இல்லாம பேசுறான்னு சொல்லிட்டு. ரெண்டாவது என்ன? ஷைத்தான், தர்க்கம் செய்யக்கூடிய கெட்ட ஷைத்தான் பின்னாடி போகிறான்னு அல்லாஹ் சொல்றான். சரியா? அடுத்து பாருங்க, இதே சூறால, இது மூணு நாள்ல, அதே சூறால 8-9 படிங்க. அல்லாஹ்வுடைய விஷயத்துல பல பேர் பேசுறாங்க, அதை ரப்பு எப்படி சொல்றான்? தர்க்கம் செய்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அதாவது அல்லாஹ் ஒரு ரசூலு சொன்னா அதை ஏற்றுக்கொள்ளாமல் அதற்கு மாற்றி மறுத்து பேசுகிறார்கள். அப்படி சொல்லும் பொழுது இந்த இடத்துல மூன்று விஷயத்தை சொல்றான், பிகைரி இல்மின், வலா ஹுதன், வலா கிதாபின் முனீர். பாருங்க, பிகைரி இல்மின் ஒன்று, இரண்டாவது வலா ஹுதன், மூன்றாவது வலா கிதாபின் முனீர். இப்ப பாருங்க, அல்லாஹ்வுடைய விஷயத்துல பேசுறதா இருந்தா ஒன்று, அங்க தர்ஜமல கொடுத்திருக்க தர்க்க ஆதாரம்னு சொல்லிட்டு தெளிவான ஒரு லாஜிக், தெளிவான ஒரு தர்க்கம் இருக்கணும், தெளிவான ஒரு ஆதாரம் இருக்கணும், தெளிவான ஒரு அறிவு இருக்கணும். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், அறிவை அபூஜஹலும் பேசினா, அறிவை யார் பேசினா? அபூபக்கரும் பேசினாங்க. எது உண்மையான அறிவா இருந்துச்சு? கடைசியில அபூபக்கர் பேசின அறிவு உண்மையான அறிவா இருந்துச்சு. புரியுதா? அந்த மாதிரிதான், யாரெல்லாம் இஸ்லாத்துக்கு எதிராக அல்லது முஸ்லீம்கள் இருந்து கொண்டு குர்ஆன் ஹதீஸுக்கு எதிராக பேசுறாங்களோ, லாஜிக்னு சொல்லி குர்ஆன் ஹதீஸை மறுக்கிறாங்களோ, உண்மையிலேயே அவங்க லாஜிக்கு மாத்தம் பண்றாங்க. உண்மையான லாஜிக் படி பார்த்தா குர்ஆன் ஹதீஸு எந்த விதமான லாஜிக்கு முரணாகாது. அவர்கள் குர்ஆன் ஹதீஸ் அல்லாத ஒன்றிலிருந்து ஒரு லாஜிக் எடுத்துட்டு வந்துட்டு, புரியுதா? அதாவது கிரேக்கர்கள் சொன்ன ஒரு தத்துவத்தை எடுத்துக்கொண்டு வந்து அவர்கள் புகுத்தி பார்க்கறதுனாலதான் அவங்களுக்கு அது மாற்றமா தெரியுது. உண்மையான அறிவின்படி அவர்கள் சிந்தித்தார்கள் என்றால் கண்டிப்பா அவர்களுக்கு அது மாற்றமாக இருக்காது, உடன்பாடு கண்டிப்பா அதில் ஏற்படும். இப்ப பாருங்க, உண்மையான ஒரு இல்ம் இருக்குதான்னு சொன்னா அதுவும் கிடையாது. ஏதாவது அல்லாவின் புறத்திலிருந்து, தூதரின் புறத்திலிருந்து வழிகாட்டுதல் அவர்களுக்கு இருக்கா என்றால் அதுவும் கிடையாது. முந்திய வேதங்களில் ஏதாவது ஆதாரம் இருக்குதா என்றால் அதுவும் இல்லை. இப்ப அல்லாஹுவை பற்றி பேசுவதாக இருந்தா ஒன்று, தெளிவான ஒரு தர்க்க ரீதியான ஆதாரமா இருக்கணும், ஒரு ஹிதாயத், அல்லாஹ்வுடைய தூதர் புறத்திலிருந்து உண்டான வழிகாட்டுதல் இருக்கணும், ஏதாவது ஒரு வேதத்தினுடைய அடிப்படையில் இருக்கணும். இந்த மூன்றுமே இல்லாமல் அவர்கள் அல்லாஹ்வின் விஷயத்திலே தர்க்கம் செய்கிறார்கள். அதுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலிருந்து மக்களை தடுப்பதற்காக இப்படி செய்கிறார்கள். அதாவது அல்லாஹ்வை எப்படி நம்பணுமோ அப்படி நம்பாமல் தடுப்பதற்காக இவர்களுக்கு துன்யாலேயும் கேவலமான முடிவு இருக்கிறது, மறுமையில பயங்கரமான நரக தண்டனை இவர்களுக்கு நாம் சுவைக்க வைப்போம் சொல்லி. அப்ப இந்த வசனங்கள்ல கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா நமக்கு புரிய வரும், அல்லாஹ்வுடைய விஷயத்துல நம்ம பேசும் பொழுது நம்ம ஏற்றுக்கொள்வது கட்டுப்படுவது, அல்லாஹ் ரசூலு சொன்னா அதை முழுமையாக மனசால ஒத்துக்கொள்வதில் தான் நமக்கு வந்து பாதுகாப்பு இருக்கிறது. அதே போல சூரத்துல் கசஸ் 50வது வசனம், நீங்க உங்களுக்கு முன்னாடி பின்பற்ற வேண்டியது ஒன்று, ரசூலுல்லா காட்டின வழி இருக்கு. ரசூலுல்லா காட்டின வழியை விட்டுட்டு வேற ஒன்றை பின்பற்றினீர்கள் என்றால் அது உங்களுடைய மன இச்சைதான். புரியுதா? அப்ப அல்லாஹுவை பற்றி விஷயங்கள்ல ஒன்று, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது இருக்குது, அதை நீங்க ஏற்றுக்கொள்ளாமல் அதை விட்டுட்டு போனா அது மன இச்சையை பின்பற்றியதாக ஆகிவிடும். வமன் அவல்லு மிம்மனித்தபஹவாஹு பிகைரி ஹுதம் மினல்லாஹ், அல்லாவின் புறத்திலிருந்து நேரான வழிகாட்டுதல் இல்லாமல் தன்னுடைய மனஇச்சையை பின்பற்றுபவனை விட மிகப்பெரிய வழிகேடன் யார் இருக்க முடியும்? புரியுதா? அதே போல சூரத்து நஜ்முல 23வது வசனம், இயத்தபிஊன இல்லல்லன்ன வமா தஹவல் அன்ஃபுஸ், அவர்கள் பின்பற்றுவதெல்லாம் வீணான கற்பனைகளையும் அவர்களுடைய மனம் ஆசைப்படக்கூடிய விஷயங்களையும் தான். அவர்களுக்கு அவர்களது இறைவன் புறத்திலிருந்து நேரான வழி வந்திருக்கிறது. அப்ப நேரான வழியை கொண்டு வந்தவர் யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் சொன்னதுதான் நேரான வழி. அதை விட்டுவிட்டு அறிவை ஏற்றுக்கொண்டாலோ, அல்லது ஒரு அறிவாளியின் பேச்சை ஏற்றுக்கொண்டாலோ, அல்லது ஒரு பெரிய தத்துவ ஞானியின் ஒரு பேச்சை ஏற்றுக்கொண்டாலோ, இப்படி எதை ஏற்றுக்கொண்டாலும் அது நஃப்ஸுடைய மனஇச்சையை பின்பற்றியதாகத்தான் ஆகும். புரியுதா? அபு உமாமா அல் பாஹிலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரி முஸ்லீம்ல வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா தல்ல கவுமுன் பஅத ஹுதா கானு அலைஹி இல்லா ஊதுல் ஜதல். ஒரு மக்கள் நேர்வழி பெற்றதற்கு பிறகு வழிகெடுகிறார்கள் என்றால், ஒரு மக்கள் நேர்வழி பெற்றதற்கு பிறகு அவர்கள் திரும்பவும் வழிகெடுகிறார்கள் என்றால், அதுக்கு ஒரே காரணம், அவர்கள் தர்க்கத்தை ஆரம்பித்திருப்பார்கள். எப்ப தர்க்கம் செய்ய ஆரம்பிக்கிறாங்களோ அப்பதான் வழிகேடு அவர்களுக்கு ஆரம்பமாகுது. அப்படி என்றால் அதற்கு ஆப்போசிட்ல கருத்து என்ன? தர்க்கத்தை விட்டுட்டா ஹிதாயத், தர்க்கத்தை விட்டுவிட்டால் நேர் வழி. அல்லாஹு தஆலா சூரா ஜுஹ்ருடைய 58வது வசனத்தில் சொல்வதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கருத்துக்கு பிறகு ஓதி காட்டினார்கள், மா தரபூஹு லக இல்லா ஜதலா. நபியே, அவர்கள் உமக்கு எந்த ஒரு உதாரணத்தை எடுத்து சொன்னாலும் சரி, உம்மிடத்தில் தர்க்கம் செய்வதற்காகத்தான் பேசுகிறார்கள், உண்மையிலேயே சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதற்காக அல்ல. அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இன்னொரு முக்கியமான ஹதீஸ், இன்ன அபகதர் ரிஜாலி இலல்லாஹி அல் அலதுல் ஹசிம், அல்லாஹ்விடத்தில் அடியார்களிலேயே ரொம்பவும் வெறுப்புக்குரியவர்கள் யாரு? யார் கடுமையாக தர்க்கம் செய்கிறானோ, வாதம் செய்கிறானோ. புரியுதா? ஆகவே மார்க்க விஷயங்கள் என்று வந்துவிடும் பொழுது, அல்லாஹ்வுடைய விஷயம் என்று வந்துவிடும் பொழுது, நம்ம நம்முடைய கருத்து, நம்முடைய சிந்தனை, அவருடைய யோசனை, அவர் சொன்ன விளக்கம், இதெல்லாம் விட்டுட்டு எங்க வந்துடணும்? குரானுக்கும் ஹதீஸுக்கும் நம்ம வந்துடணும். புரியுதுங்களா? இப்ப பாருங்க, அடுத்த வரி கவனிங்க, ஃபமன் ராம இல்ம மா ஹுதிர அன்ஹு இல்முஹு. ஃபமன், யார் ராம நாடுவாரோ, விரும்புவாரோ, எதை அறிவது இவருக்கு தடுக்கப்பட்டிருக்கிறதோ, அதாவது எதை அறிய முடியாதோ அதை அறிவதற்கு ஒருவர் முயற்சி செய்வாரே ஆனால், எதை அறிய முடியாதோ அதை அறிவதற்கு ஒருவர் முயற்சி செய்வாரே ஆனால், வலம் யக்னா பித்தஸ்லீம், முற்றிலுமாக ஏற்றுக்கொள்வதில் அவருக்கு திருப்தி ஏற்படவில்லையோ. இப்ப நம்ம என்ன சொல்றோம்? அல்லாஹ் சொல்லிட்டானா, நிறுத்திருங்கிறோம். ரசூல்லா சொல்லிட்டாங்களா, அதோட நின்று கொள்ளுங்கிறோம். முடியல, நஃப்ஸ் கேட்க முடியல. அது எப்படி நமக்கு புரியாத அல்லாஹ் சொல்லியிருப்பானா? அது எப்படி ஒன்று விளங்காம இருக்கும்? அது எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியாது? திம் இருக்கும். பாருங்க, ஃபமன் ராம அன்ஹு இல்ம மா ஹுதிர அன்ஹு இல்முஹு, எதை அறிவதை தடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு சில விஷயங்கள் அதனுடைய இல்மு நமக்கு கிடையாது என்று அல்லாஹ் தடுத்துட்டான். வலா யுஹீதுன பிஷய்யின் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா, அல்லாஹ்வுடைய இல்மிலிருந்து ஒரு சில அளவை தவிர வேற எதையும் இவர்களால் அறிய முடியாதுன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். லா துத்ரிகுஹுல் அப்சார், பார்வைகள் அவனை அடையாதுன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். புரியுது? லா யுஸ்அலு அம்மா யஃபல் வஹும் யுஸ்அலுன், என்னை பத்தி ஏன் எதுக்குன்னு கேள்வி நீ கேட்காத, உன்னை பற்றி தான் நான் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்பேன். அல்லாஹ்வை பற்றி யாரும் ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்க முடியாது, மனிதர்கள் தான் கேள்வி கேட்கப்படுவார்கள். இவ்வளவு அல்லாஹு தஆலா தன்னை பற்றி தெளிவா சொன்னதுக்கு பிறகு, அல்லாஹ்வை பற்றி சிந்திக்காதீர்கள், அல்லாஹ்வுடைய நியமத்துகளை பற்றி சிந்தியுங்கள் சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரியா? அப்ப எந்த ஒரு இல்மு நமக்கு, எந்த ஒரு இல்மு நமக்கு தடுக்கப்பட்டு விட்டதோ அதை அறிய முயற்சிப்பது. புரியுதா இல்லையம்மா? அப்ப இல்முல வந்து ரெண்டு வகை இருக்கு, ஒன்று அறிந்து கொள்ள வேண்டிய இல்மு, இன்னொன்று நம்பிக்கை கொள்ள வேண்டிய இல்மு. ஒரு இல்மு என்ன? அறிஞ்சு நம்ம நம்பிக்கை கொள்றோம், தெளிவா ஒன்னொன்னு படிக்கிறோம், இது ஹலாலு இது ஹராமு, இது ஹராமு இதனால, இதனுடைய ஆதாரம் இது, இந்த மாதிரி இதை நம்ம கற்றுக்கொள்ளணும். இன்னொன்று இருக்கிறது, அது இல்மு ஆனால் அதை நம்ம தேடக்கூடாது, அறியக்கூடாது, அறிவதற்கு முயற்சி செய்யக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு விதி, அல்லாஹ் விதியில் எழுதுவதை தவிர எதுவுமே நடக்காது. புரியுதா? விதி என்பது அல்லாஹ்வுடைய ரகசியம். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, முடிஞ்ச அவ்வளோதான், விதியை விதின்னு ஏற்றுக்கொள்ளணும். நான் செய்வது எதுவும் அல்லாஹ் நாடாமல் நடக்காது, உலகத்தில் எதுவும் அல்லாஹ் நாடாமல் நடக்காது, நன்மை தீமை எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் நாடிதான் நடக்க முடிஞ்சிச்சு. அது ஏன் இப்படி, ஏன் அப்படி, அப்படின்னா இப்படியா, இப்படினா அப்படியா, இந்த மாதிரி போய் தர்க்கம் செய்யக்கூடாது. அப்ப எந்த ஒரு இல்முடைய அறிவை நமக்கு அல்லாஹு தஆலா தடுத்து விட்டானோ, வலம் யக்னா பித்தஸ்லீம், அந்த இல்மை அறிய முயற்சிக்கிறதும் அவனுடைய நஃப்சு வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது. எதை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது? அப்படியே நீ பிசாம இருடா, கேட்டுக்கிட்டு வாய் மூடி இருடா, சமயனா அசாயனா சொல்லுடான்னு சொன்னா அவனுக்கு வந்து ஒத்துக்க மாட்டேங்குது. அது எப்படி, நான் எவ்வளவு பெரிய அறிவாளி, எனக்கு புரியாத ஒண்ணு இருக்குமா மார்க்கத்துல, இந்த மாதிரி பெருமை பேசுறான். அப்ப ரெண்டு தப்பு பண்றான். ஒரு தப்பு என்ன, எதை அறியக்கூடாதோ அதை அறியணும்னு அடம் பிடிக்கிறான். இரண்டாவது, ஏற்றுக்கொள்ளுன்னு சொன்னா நான் அறிவாளி, என்னால புரியாம எது இருக்க முடியும்னு சொல்லி விரும்ப பிடிக்கிறான். இந்த ரெண்டு விஷயங்கள் யார்கிட்ட இருக்குமோ, ஃபமன் ராம இல்ம மா ஹுதிர அன்ஹு இல்முஹு வலம் யக்னா பித்தஸ்லீமி ஃபஹ்முஹு, அவனுடைய விளங்கக்கூடிய ஆற்றல் ஆதாரங்களை அப்படியே ஒத்துக்கொள்வதற்கு மனசு ஒப்ப மாட்டேங்குது அவனுக்கு. புரியுதா? இந்த மாதிரி இருந்தா இங்க பாருங்க என்ன நிலைமை இவனுக்கு ஏற்படும். நல்லா கவனிச்சிக்கலாமா? எதை அறிவதை அல்லாஹ் தடுத்துட்டானோ, எதை அறிய முடியாதுன்னு அல்லாஹ் சொல்லிட்டானோ, அதே போல ஆதாரங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப அறிய முடியாதுன்னு சொன்னதை அறிவதற்கு முயற்சி பண்றான். ஒத்துக்கொள் என்று சொன்ன விஷயத்த ஒத்துக்கொள்ள மாட்டாம தர்க்கத்தை கொண்டு நான் பேசுவேன்னு சொன்னான். இந்த மாதிரி இருந்தா அவனுடைய நிலைமை என்ன தெரியுமா ஆகும்? ஒன்று, அவன் எவ்வளவுதான் தௌஹீதை பேசினாலும் தௌஹீத் அவனுக்கு கிடைக்காது. அதுதான் சொல்றாங்க, ஹஜபஹு மராமுஹு, அவன் தேடுவது அன் ஹாலிஸ் தௌஹீத், பரிசுத்தமான தௌஹீதை விட்டு அவனை தடுத்து விடும். ஏன்? தௌஹீத் என்பது என்ன? அல்லாஹுவை உயர்ந்த நிலையில வைத்து அவன் சொன்ன நிலையில வச்சு நம்பிக்கை கொள்றதுதான் தௌஹீத். ஓ அறிவுல இறக்கி குழப்பு குழப்புன்னு குழப்பிப்பிட்டு நம்பிக்கை கொள்றது எப்படி தௌஹீத் ஆகும்? அல்லாஹ் சொன்னா அரசுக்கு மேல உயர்ந்திருக்கிறான். அதே அல்லாஹ் தன்னுடைய நபியின் மூலமாக சொல்ல வைக்கிறான், மூன்றாவது வாரத்தில் இறங்குறேன், முடிஞ்சு போச்சு. அப்படி இல்லாம நீனு அல்லாஹ் சொல்லிட்டா அரசுக்கு மேல இருக்கான்னு சொல்லிட்டு அதனால நபி எப்படி இறங்குவாங்கன்னு சொல்றாங்க, அது ஒத்துக்க மாட்டேன். அல்லாஹ் அரசுல தான் இருக்கிறான், நபி சொல்றதை ஒத்துக்க மாட்டேன். அப்ப இதே நபி தானே அல்லாஹை பத்தி இன்னும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க, அப்ப ஒத்துப்பீங்களா ஒத்துக்க மாட்டீங்களா? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சதாலிசிலும் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதை நீங்க குரானுக்கு முரணா இருக்கு அல்லது அறிவுக்கு முரணா இருக்குன்னு மறுக்கும் பொழுது மற்ற விஷயங்கள் மேல எப்படி உங்களுக்கு நம்பிக்கை பரிபூர்ணமா இருக்குன்னு சொல்ல முடியும்? சொல்லுங்க. இப்ப சஹீஹான ஹதீஸ், அறிவிப்பாளர்கள் சரியா இருக்கிறாங்க, ஹதீஸ் சரி இருந்தும் அதுல குழப்பம் வரலாம் அப்படின்னு நீ ஒரு வார்த்தையை ஒரு இக்க அங்க வச்சுட்டா, அப்ப எந்த ஒரு சஹீஹான ஹதீஸா இருந்தாலும் அதை எடுத்தவன இதுவும் குழப்பமா இருக்குமோ அப்படிதானே சந்தேகம் வரும். புரியுதா இல்லையா? சஹீஹான ஹதீஸ்னா சஹீதாங்க அப்படின்னு சொன்னா நம்பிக்கை வருமா, அப்படின்னு சொன்னா மனசுல தெளிவு வருமா? இல்ல, சஹீஹா இருந்தாலும் கூட ஒரு நம்ம கவனிக்கணும், அது வந்து நம்ம பார்க்கணும், அது வந்து அப்படி இருக்கலாம், ஏதாவது ஒருத்தர் பொய் சொல்லியிருக்கலாம், யாராவது ஒருத்தர் மாத்திருக்கலாம், யாராவது ஒருத்தர் சேர்த்திருக்கலாம். இப்படிப்பட்ட இந்த சான்ஸ் பை சான்ஸ் அப்படிங்கறத பொதுவாக்கி வச்சுட்டாங்க. அப்ப என்ன சொல்றாங்க, எந்த ஒரு ஹதீஸா இருந்தாலும் சரிதான், புகாரி முஸ்லிம் நூத்து கணக்கான கிதாபுல, ஆயிரக்கணக்கான அறிஞர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸா இருந்தாலும் சரிதான், அறிவுல போட்டு அறிவியல்ல போட்டு சலிச்சதுக்கு பிறகுதான் நாங்க ஒத்துப்போன்னு சொல்லிட்டா, அப்ப இன்னும் கொஞ்சம் நாளையில அஞ்சு நேர தொழுகையை மறுக்கலாம், முடியுமா? முடியாதா? ஏன், உங்க கருத்துப்படி ஹதீஸ் சஹீஹா இருந்தாலும் கூட அதுல வந்து அறிவின்படி நம்ம அதை மறுக்கலாம், அறிவின் அறிவுக்கு ஒத்து வரலன்னா நம்ம அதை வந்து மறுக்கலாம்னு சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பா இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படும். இப்போ வந்து 60 முதல்ல 50 60 இப்ப கடைசியில 600 வரைக்கும் போயிருக்குங்கிறாங்க. இன்னும் எத்தனை போக போதோ கடைசியில மொத்தமா கித்தாபே வேஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த குரான்காரங்க போன மாதிரி போவாங்க. அப்புறம் போனதுக்கு பிறகு குரான்ல கூட குழப்பம் இருக்குன்னு சொல்லிடுவானோ, அதில் நல்லா பாதுகாக்கணும். எப்ப சஹீஹானது என்று வந்து விடுகிறதோ அதோட அங்க நின்று கொண்டால் தான் உங்களுக்கு அடுத்த அந்த தெளிவு என்பது ஏற்படும். சரியா? அப்ப யார் வந்து இந்த மாதிரி நிலையில இருக்கிறாங்களோ அவங்க ஒரு காலம் பரிசுத்தமான தௌஹீதை அடைய முடியாது. அது அவர்களை ஸ்டாப் தடுத்து விடும் பரிசுத்தமான தௌஹீதிலிருந்தும், வஸாஃபில் மாரிஃபதி தெளிவான அறிவிலிருந்தும். தெளிவான அறிவு என்பது என்ன? அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லிட்டாங்களா, முடிஞ்சிச்சு, அப்படி நின்று விடுவது தான் தெளிவான அறிவு. அப்படி இல்லாம ஒரு ஒரு ஆதாரத்தையும் அறிவாளை பார்த்து யோசிச்சு நீங்க மாற்று அர்த்தத்தை சொல்லி இல்லை இது வந்து ஒத்துக்க மாட்டேங்குது அது வந்து லாஜிக் படி சரியில்லைன்னு மறுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் குழம்பிக்கிட்டு தான் இருப்பீங்க. நமக்குமா மார்க்கத்தில் நமக்கு ஒரு ஸ்டாப் பாயிண்ட் வேணும். அந்த ஸ்டாப் பாயிண்ட் எதை வைக்கிறது சொல்லுங்க? அறிவை வச்சா உங்க அறிவு ஒன்று சொல்லும், என் அறிவு ஒன்று சொல்லும், நாளைக்கு வரக்கூடிய ஒரு மனிதருடைய அறிவு ஒன்று சொல்லும். அங்க ஸ்டாப் பாயிண்ட் வைக்க முடியுமா? வைக்க முடியாது. உங்களுக்கு பிடிச்சது, பொதுவாகவே மனிதர்களுடைய நிலைமை என்ன, தனக்கு பிடிச்சதை ஏத்துப்பாங்க, தனக்கு பிடிக்காதத ஏத்துக்க மாட்டாங்க, தான் அறிஞ்சதை ஒத்துக்கொள்வாங்க, தான் அறியாதத மறுப்பாங்க. இதுதான் மனிதர்களுடைய இயற்கை. புரியுது? எவ்வளவுதான் ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட எடுத்த எடுப்புல எதையுமே ஏத்துப்பாங்களா? நான் ஏத்துக்க மாட்டாங்க. அப்ப எங்கேயுமே ஸ்டாப் வைக்க முடியாது. அப்ப நீங்க ஒரு இடத்துல போய் மார்க்க விஷயத்துல ஸ்டாப் ஆகணும், இதுதான் அறிவு, இதுக்கு மேல அறிவு இல்லை என்று சொல்ல வேணும்னு சொன்னா அது கண்டிப்பா எதுவாகத்தான் இருந்தாகணும், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்னதாகத்தான் இருக்கும். அதுக்கு மேல அறிவு இல்லை, அதுக்கு மேல ஞானம் இல்லை என்ற ஒரு முடிவுக்கு வந்தாதான் அதுதான் உங்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுக்கும். அதை விட்டுட்டு அல்லாஹ் சொல்லியிருந்தாலும் கூட, அல்லாஹ் சொல்லியிருக்காங்க உலகத்தில் அல்லாஹ்வை பார்க்க முடியாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க தான், இருந்தாலும் அதுக்கு அர்த்தம் இப்படி விளங்கிக்க கூடாது. நம்ம வந்து அல்லாஹ்வை பார்க்கலாம். அப்போ ஒருத்தர் என்ன சொல்கிறான், அல்லாஹ்வுல பச்சை விளக்கில் வருவாங்கிறான், ஒருத்தர் சிகப்பு விளக்கில் வருவாங்கிறான், ஒருத்தன் வந்து கனவுல வருவாங்கிறான், ஒருத்தன் வந்து அங்கே போய் தவம் பண்ணால் வரலாங்கிறான். இப்படி தான் ஒரு முடிவு இருக்குமா? எந்த முடிவு? குழம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், அல்லாஹ் பாதுகாக்கணும். அடுத்து என்ன சொல்றாங்க, வஸஹீஹில் ஈமான், அவருடைய ஈமான் சஹீஹாக ஒரு சரியான ஈமானா இருக்காங்க. சரியான ஈமானை அடைவதிலிருந்தும் இந்த ஒரு அவனுடைய கேரக்டர் அவனை தடுத்து விடும். அப்ப சரியான ஈமான் என்றால் எது? அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னதை, மீனூன பில் கைபி, அல்லாஹ்வும் ரசூலும் என்ன சொல்றாங்களோ கைபான விஷயங்களை பற்றி நான் நம்பிக்கை கொள்கிறேன் என்பது. அப்ப இவன் என்ன சொல்றான், அல்லாஹ்வும் ரசூலும் கைபான விஷயத்தை சொன்னாலும் என்னுடைய அறிவுல போட்டு போட்டு தான் நான் ஏற்றுக்கொள்வேன்னு சொல்லும் பொழுது அப்ப எப்படி சரியான ஒரு ஈமானுக்கு போய் சேர முடியும்? அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொண்டால்தான் சரியான ஈமான் கிடைக்கும். தன்னுடைய அறிவுல போட்டு சொல்லிக்கிட்டே இருக்கணும், அறிவுல போட்டு யோசிச்சு தான் நான் ஏற்றுப்பேன்னு சொன்னா கண்டிப்பா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுல 100 விஷயங்கள்ல எல்லா விஷயமும் நமக்குடைய அறிவுக்கு ஏற்றுக்கொள்ளணும், அதாவது நம்முடைய அறிவுல வந்து புரியணுங்கிற அவசியம் கிடையாது. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த காலத்துல சொன்னாங்க, உங்களுடைய குடிபானத்துல வந்து ஒரு ஈ விழுந்துருச்சுன்னு சொன்னா அதை வந்து நல்லா முக்கிட்டு எடுத்து சாப்பிடுங்கன்னாங்க. சஹாபாக்கள் அப்படியே நம்பினாங்க. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வந்த முட்டாளுகள் சொன்னாங்க, என்னங்க அது, எவ்வளவு அசிங்கம் பாருங்க, டீல ஈ விழுந்துச்சுன்னா அதை முக்கிட்டு சாப்பிடணுமா, அது என்ன பிஸ்கட்டா அப்படின்னு. கடைசியில் அல்லாஹ்வுத்தால இப்படி அறிவு பேசணும்னா எப்படி முட்டாளாக்கணும் பாருங்க. விஞ்ஞானிகள் சொல்றாங்க, இதை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பயே சொல்லிட்டாங்க. எப்படி சொன்னாங்க, அந்த ஈயினுடைய ரெக்கையில ஒரு ரெக்கையில நோயும் இன்னொரு ரெக்கையில அதுக்கு உண்டான மருந்தும் இருக்குன்னு சேர்த்து சொல்லிட்டாங்க. இவனுக்கு புரியல, அது என்ன, ஈயினுடைய ஒரு ரெக்கையில மருந்து இருக்கா, ஒரு ரெக்கையில வந்து நோய் இருக்கா அப்படின்னு. இன்றைக்கு விஞ்ஞானிகள் மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் படிச்சுட்டு சொல்றாங்க, ஆமா ஈயினுடைய ஒரு ரெக்கையில நோய் இருக்குது, ஒரு ரெக்கையில மருந்து இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இஸ்லாம் பார்த்தீர்களா எப்படி அறிவாக 1400 ஆண்டுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறதுன்னு சொல்லிட்டு. இப்ப என்ன பாருங்க, அறிவு பாருங்க, புரியல உங்களுக்கு? அவ்வளவுதான், ரசூல் சந்தானிசனம் வகையில பேசுறாங்க. அவங்களுக்கு தெரியாத விஷயமா உனக்கு தெரிஞ்சிருப்பது, அந்த காலத்திலேயே குழந்தைகள் கருவில் உண்டாகிறதை பத்தி ரசூல் சந்தானிசனம் பேசுறாங்க, எவ்வளவு நுணுக்கமான கேள்விகளுக்கு பதில் சொல்லிருக்கிறாங்க. புரியுதா? அதனால வந்து நம்ம அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னதை நம்பிக்கை கொண்டா முடிஞ்சு போச்சு. புரியுதா? அடுத்து பாருங்க, இப்படி ஒரு நிலைமைக்கு ஒருத்தன் வராம தன்னுடைய அறிவை முன்னாடி வைத்து பேசிக்கொண்டே இருந்தா அவனுடைய நிலைமை என்ன தெரியுமாகும், குஃபுருக்கும் ஈமானுக்கும் இடையில தடுமாறிக்கிட்டே இருப்பான். கொஞ்சம் நம்புவான், அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுக்க ஆரம்பிப்பான். உண்மை சொல்லுவான், கொஞ்ச நேரம் கழிச்சு இது பொய்யுமா. ஒல் இக்ரார் ஒல் இன்கார், கொஞ்ச நேரம் ஏத்துப்பான், கொஞ்ச நேரத்துல ஒரு விஷயத்த மறுப்பான். இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் புறத்திலிருந்துதான் உனக்கு இந்த செய்தியும் வந்திருக்குது, இந்த செய்தியும் வந்திருக்குது. புரியுதா? இந்த செய்தியை அறிவிக்கிற அதே சஹாபி தான் இதையும் அறிவிக்கிறார். அந்த சஹாபியிடமிருந்து இந்த செய்தியை அறிவிக்கிற இதே தாபிஈ தான் இந்த செய்தியை அறிவிக்கிறார். புரியுதா இல்லையாமா? இப்ப நீ என்ன செய்யணும்? இதை ஈமான் கொண்டில, இதை ஈமான் கொள்ளணும். இப்ப உன்னுடைய அறிவுக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக இதை ஈமான் கொள்ற, இதை மறுக்க. ஈமான் குஃப். இதை உண்மைங்கிற, இதை பொய்யுங்கிற, இதை ஒத்துக்கிறேங்கிற, இதை மறுப்பேங்கிற. அப்ப இப்படி தடுமாறிக்கிட்டே இருக்கும். இப்படியே வாழ்க்கை ஃபுல்லா அவர்களுக்கு குழப்பம் தான் நீடிக்குமே தவிர ஈமான நம்பிக்கையில ஒரு முடிவுக்கு அவர்கள் வரவே முடியாது. அடுத்து சொல்றாங்க, முவஸ்வசன், சந்தேகத்திற்கு ஆளாக்கப்பட்டவனாகவே இருப்பான். எப்போதுமே அவனுடைய நஃப்ஸ்ல வஸ்வசாய், சரியா இருக்குமோ இருக்காதோ, உண்மையா இருக்குமோ இருக்காதோ. தாயிகன், தடுமாறியவனாக. ஷாக்கன், சந்தேகித்தவனாக. ஜாயிகன், உள்ளம் கோணலானவனாக இருப்பான். புத்தி ஒழுங்காவே இருக்காது. புரியுதா? நீங்க என்ன பாருங்களேன், எந்த ஒரு ஹதீஸ சொன்னாலும் உடனே அது எப்படி அது அப்படின்னா. புரியுதா? நிறைய பிரச்சனைகள் நமக்கு அவங்களுக்கு ஏற்பட்டு. புகாரி முஸ்லீம்ல உள்ள ஹதீஸ், இப்ப உதாரணத்துக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நம்ம ரஹீக் எழுதுன ஆரம்ப காலம், ரஹீக்குல் மக்தூம் இருக்கா இல்லையா? அப்ப அந்த ரஹீக்குல் மக்தூம்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வரலாறுல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்துல முதல் தடவை ஜிப்ரீல் வந்து சந்திச்சுட்டு போனப்ப அதுக்கப்புறம் பயந்துட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப மலை மேல ஏறி மலையிலிருந்து உருண்டு உளுந்து தற்கொலை பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலை மேல ஏறுவாங்க. அப்ப ஜிப்ரீல் வந்து சொல்லுவாரு, அப்படி செஞ்சிடாதீங்க, நீங்க உண்மையான நபி தான், திரும்பி போங்கன்னு ரசூல்லா வந்துருவாங்க. இந்த மாதிரி பல தடவை போயிட்டு ரசூல்லா திரும்பி வந்திருக்காங்கன்னு இருக்குது. இத ஒரு அறிவாளி, புரியுதா? அவங்க அறிவாளி. அவர் வந்து படிக்கிறார், படிச்சோன்னு நமக்கு போன் போடுறாரு. போன் போட்டு, பாய் சொல்லுங்க பாய், நீங்க தான் வந்து ரஹீக் தர்ஜுமா செய்ய? ஆமாங்க. என்ன எழுதி வச்சிருக்கீங்க நீங்க? பேச்சு எப்படித்தான் சொல்லுங்க, என்னங்க சொல்லுங்க. ஏங்க, ரசூலுல்லாஹ் தற்கொலை பண்ண போனாங்கன்னு சொல்லி வச்சிருக்கீங்க? ஏங்க, எப்படிங்க? நான் அப்படி சொல்ற மாதிரி ஞாபகம் இல்லைங்க. எப்படிங்க இருக்கு, படிங்க. என்னப்பா எவ்வளவு தெரியாம பேசுறீங்க? பாருங்கம்மா, எத்தனாவது பக்கத்துல எடுத்து பாக்கிறோம். நீங்களே படிக்கணுங்க, அது அதிசயம் படிக்கிறாரு. நான் சொன்னதுல நான் எங்க எழுதியிருக்கிறேன், அறிவிக்கப்பட்ட அறிவிப்பை நான் வந்து எழுதியிருக்கிறேன். அந்த அறிவிப்புக்கு கீழே என்னங்க எழுதியிருக்குன்னு கேக்குறேன். சஹீஹுல் புகாரின்னு போட்டிருக்கு அறிவிப்புக்கு கீழே. நீங்க இப்ப ரஹீக் எடுத்து பாருங்க. நான் சொன்ன அதான் கீழே ஆதாரம் கொடுத்துருக்கேன். பாய், ஆதாரம் கொடுத்துருந்தா என்ன எழுதுவீங்களா நீங்க? எப்படிங்க சாதாரண ஒரு முஸ்லீம் நீங்க, நான் நமக்கே தற்கொலை செஞ்சுக்கலாமா? நான் என்ன வருமாங்க? அந்த எண்ணம் தப்பா இல்லையாங்க? அவர் எப்ப ஏற்பட்ட ரசூல்லாங்க, எப்படிங்க அவருக்கு அந்த எண்ணம் வரும்? அப்படி ஒரு எண்ணம் வரும்னு ஒரு கிதாபில் எழுதிருந்தா அது பொய்யா இல்லையாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை இப்ப நீங்க கூட, ஆமாண்ண, ஆமா கரெக்டு தானே, ஆமா அது எப்படி, நமக்கே யோசனை வராது, ரசூலா எப்படி தற்கொலை பண்ணிக்கலான்னு யோசிப்பாங்க? யோசனை வந்தே இல்லையா சில பேருக்கு வந்திருக்கு. ஒன்றும் பிரச்சனை கிடையாது, விளக்க சொல்றேன். நான் என்ன செஞ்சேன், சரி உனக்கு என்ன செய்யறது, நீ பாருப்பா, இதான் அறிவை வந்து ஒழுங்கா சிந்திக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த எண்ணம் எப்போ வந்துச்சு? குர்ஆன் முழுமையாக இறக்கப்பட்டதுக்கு பிறகா? பல நூற்றுக்கணக்கான ஹதீஸுகள் அவங்க சொன்னதுக்கு பிறகு வந்துச்சா? இப்போதான் முதல் முதல்ல ஒரு செய்தி வந்திருக்குது, அது உண்மையிலேயே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்ததா, அல்லது தன்னுடைய நஃப்ஸுடைய ஷைத்தானுடைய ஊசலாட்டமா என்று பிரித்தறிய முடியாமல் ரசூல்லா பயந்துகிட்டு இருந்தாங்க. புரியுதா இல்லையா? அல்லாஹ்வுத்தால அவர்களுக்கு பலவிதமான சான்றுகளை வழங்கிக்கிட்டு இருந்தான். வரக்காட்ட போய் கேட்டாங்க, வரக்காட்டிங்க நபி தான் சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகும்போது வரும்பொழுதெல்லாம் கல்லு மரங்கள்லாம் நீங்க உண்மையிலே நபி தான் சொன்னிச்சு. இப்படிலாம் இருந்து கூட அடுத்த வகை வர்றதுக்கு முன்ன வர தாமதமாவுது. அப்ப பயந்தாங்க, அல்லாஹ் சொல்லாத விஷயத்தை அல்லாஹ்வின் மீது இட்டு கட்டிடுவனோ, நான் ஏதாவது அல்லாஹ்வை பற்றி என்னுடைய அறிவால பேச ஆரம்பிச்சிருவனோ, ஷைத்தான் என்னிடத்துல விளையாண்டு விடுவானோ, அல்லாஹ்வுடைய விஷயத்துல நான் வந்து ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களுக்கு காரணமாகி நான் பொய் பேசி விடுவேனும், தனக்கு வந்தது யாருன்னு தெரியலையே, வந்தாரு மறைஞ்சிட்டாரு, அடுத்து அவரை எங்க போய் பார்க்கறது, எப்படி பார்க்கறது, இதெல்லாம் என்ன? அந்த ஒரு ஸ்டெடினஸுக்கு அவங்களால இன்னும் வர முடியாம இருக்குது. இப்பதான் ஹதீஜா ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இல்லைங்க நீங்க நல்லவங்க, அல்லாஹ் அவங்களை கைவிட்ட மாட்டாங்க. அந்த நிலையில இது ஏற்பட்டது, அந்த நிலையில ஏற்பட்டது. இதுல அவங்க உண்மையான நபி என்பதற்கு ஆதாரம் இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, அவங்க ஒரு சாதாரண மனிதரா இருந்திருந்தா அந்த எண்ணத்தோடு அவங்க போனவங்க மேலேருந்து உளுந்து செத்து போயிருந்திருப்பாங்க. அவர்கள் உண்மையான நபியாக இருக்கிறதுனாலதான் அவங்க அந்த எண்ணத்துல போறாங்க, ஜிப்ரீல் வர்றாங்க, நீங்க நபி, நீங்க திரும்பி போங்க என்பதாக நபியை திருப்பி அனுப்புறாங்க. அப்ப இது ரசூலுல்லாவுடைய பரிசுத்த தன்மையையும் பாதுகாக்கப்பட்ட தன்மையையும் அவங்க ரசூல் என்பதுக்கு ஆதாரம் இருக்கா, அல்லது ரசூலுடைய அந்தஸ்து குறைச்சி மதிப்பிடப்பட்டிருக்கா, இப்படி சிந்திச்சு இப்ப சிந்திச்சு பாருங்க. கரெக்ட், என்ன புரியுதா இல்லையாமா? அவர் என்ன விளங்கிக்கிட்டாரு, ரசூலுல்லான்னு சொன்ன உடனே, இப்ப ரசூல் சுல்லாஹு 23 ஆண்டு காலம் நமக்கு தாவா பண்ணி பண்ணிட்டு மார்க்கத்தெல்லாம் சொல்லிட்டு தற்கொலை செய்து கொள்றது பாவம்னு. இந்த தற்கொலை செய்து கொள்றது பாவம்னா எப்ப ரசூல் சுல்லாஹு சொன்னாங்க? மார்க்கம் முழுமையாகும் போதுதானே, மார்க்க சட்டங்கள் வரும்போது தானே சொன்னாங்க. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கன்னு இறங்கினோடய தற்கொலை பண்ணிக்கிறது பாவம், தற்கொலை ஹராம்ங்கிற சட்டம்லாம் இறங்கிருச்சா? அப்ப பாமரர்கிட்ட எடுத்து இதெல்லாம் அவங்க மறுக்கிறாங்க. இந்த ஹதீஸ் இருக்கா இல்லையா, இதெல்லாம் பாருங்க. ரசூல்லா தற்கொலை பண்ணிப்பாங்க, தற்கொலை பண்ணது ஹராம் ரசூல்லாவே சொல்லியிருக்கிறாங்க. புகார் எழுதிருக்கிறாரு, புகார் எழுதிருந்தா ஏத்துக்கலாமா? ஆமாங்க, கரெக்ட் தானே சொன்னாங்க. உங்களுக்கு போயிட்டு இருக்க ஒரு கூட்டம், எப்ப தற்கொலை செய்து கொள்வதற்கு ஹராம் என்ற சட்டம் எப்ப இறங்குச்சு, இது எப்ப நடந்த சட்டம், எப்ப நடந்த நிகழ்வு இது? அப்ப இந்த விதமான பாகுபாடுபடுத்தி வித்தியாசப்படுத்தி ஹதீசுகளுடைய முன்பின் தொடர்களை பார்க்கிறதோ, ஹதீசு சொல்லப்பட்ட காலத்தை பார்க்கிறதோ, அந்த ஷூல் எதுக்குமே தயார் கிடையாது. அவங்க மண்டையில ஒண்ணு வச்சுப்பாங்க, பேசுவாங்க, எல்லாரும் ஏத்துக்கணுமா, நல்லா பாதுகாக்கணும். எதுக்கு வந்து சொல்ல வந்தது, அவங்க மூமினாகும், உண்மையை ஏற்றுக்கொண்ட மூமினாகவும் இருக்க மாட்டார்கள், அவர்கள் பொய்ப்பிக்க கூடிய காஃபிராகவும் ஆகிவிட மாட்டார்கள். அதாவது என்ன அர்த்தம், சில இதை ஏற்றுக்கணும் வருவாங்க, சில இதை மறுப்பாங்க. இப்படி அவர்கள் சுழண்டு கொண்டே இருப்பார்கள், தவித்துக் கொண்டே இருப்பார்கள், தவித்துக் கொண்டே இருப்பார்கள். சரி, அடுத்து சொல்றாங்க, இது ஏற்கனவே படித்த விஷயம் தான். அப்ப ஆகவே யார் வந்து அல்லாஹுவை மறுமையில் பார்ப்போம் என்பதை நல்ல கவனிக்குமா, சந்தேகம் இல்லாம, குழப்பம் இல்லாம, அதுக்கு மாற்று கருத்து இல்லாம அவங்க அல்லாஹுவை பார்ப்போம் என்று வந்திருக்கக்கூடிய அந்த வாக்கியங்களை, வசனங்களை, ஹதீஸுகளை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார்களோ, கண்டிப்பா இவர்களுக்கு அல்லாஹுவை பார்க்கக்கூடிய நசீபு கிடைக்கும். யார் அதுல தவறுகள், அதே போல குழப்பங்களை கொண்டு வர்றாங்களோ, அவர்கள் அந்த நசீபில் இருந்து தூரமாக்கப்பட்டு விடுவார்கள். புரியுதா? அடுத்து பாருங்க, இந்த வலா யஸ்ஹுல் ஈமானு பிரூஹியத்தில் அஹ்லி தாரிஸ் ஸலாம் லிமன் இஃதமரஹா மின்ஹும் பிவஹ்மின் அவ் தஅவ்வலஹா பிஃபஹ்மின். அடுத்து பாருங்க, இஸ் கான தஅவீலு ருஹியத்தி வ தஅவீலு குல்லி மஅனன் யுதாஃபு இல ருபூபியத்தி பிதர்கி தஅவீலி வ லுஸூமி தஸ்லீம். மார்க்கத்தில் ஒரு விஷயத்துக்குரிய விளக்கம் உங்களுக்கு வேண்டுமென்றால், மார்க்கத்தில் ஒரு விஷயத்துக்குரிய விளக்கம் உங்களுக்கு வேண்டுமென்றால், அதே போல இப்ப அல்லாஹுவை நாம் மறுமையில் பார்ப்போம் என்று சொல்லப்பட்ட அந்த கருத்துக்கு விளக்கம் உங்களுக்கு தேவை என்றால், நல்லா கவனிச்சுங்க, மார்க்கத்தில் அல்லாஹ்வின் பக்கம் சேர்த்து சொல்லப்பட்ட விஷயங்களுக்கு விளக்கம் உங்களுக்கு தேவை என்றாலும், அதே போல அல்லாஹ்வை நம்ம மறுமையில் பார்ப்போம் என்று சொல்லப்பட்ட விஷயத்துக்கு விளக்கம் உங்களுக்கு தேவை என்றாலும், விளக்கம் தேவை என்றால் விளக்கம் தேவதை விட்டுவிட்டு நம்பிக்கைக்குள் விளக்கம் கிடைத்துவிடும். முடிச்சு, புரியுதா? அல்லாஹ்வின் பக்கம் எது சேர்க்கப்பட்டு விட்டதோ அதுக்கு உனக்கு விளக்கம் தேவை என்றால் நீ அதன் நம்பிக்கைக்குள் ஏற்றுக்கொள், அதுதான் உனக்கு விளக்கமா இருக்கும். விளக்கம் சொல்லாமல் இருப்பதுதான் விளக்கம். நல்ல கவனிச்சுங்க, ரொம்ப கடுமையான வார்த்தை இது. இது வந்து இப்ப நான் உங்களுக்கு ஒரு தடவை சொல்லி கொடுத்துட்டதுனால உங்களுக்கு புரிஞ்சிருச்சு நீங்க நினைக்காதீங்க. இது விஷயமா நீங்க இன்னும் சிந்திங்க சிந்திங்க, இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப மனசுல போட்டு பாருங்க, பல உதாரணங்களோ நீங்க கொண்டு வந்து பாருங்க, உங்களுக்கு புரிய வரும். எதற்கு விளக்கம் சொல்வதை அல்லாஹுத்தலா தடுத்து விட்டானோ அதற்கு விளக்கம் சொல்லாமல் நம்பிக்கை கொள்வதுதான் அதற்குரிய விளக்கம். எதுக்கு விளக்கம் சொல்ல முடியுமோ அதுக்கு தான் விளக்கம் சொல்லணும். இப்ப நான் திரும்ப உங்களுக்கு சில உதாரணம் சொல்றேன். அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மத் ரப்பி ஜித்னி இல்மா. இந்த உலக படைப்புகளிடையே பல விஷயங்கள் இருக்கின்றன. சிலவற்றுக்கு தான் நீங்க விளக்க சொல்ல முடியும், சிலவற்றுக்கு. இப்ப ஏற்கனவே சில உதாரணங்கள் உங்களுக்கு சொன்னேன். இப்ப உதாரணமா மொழி இதா இருக்கு பாருங்க, அங்க என்ன எழுதிருக்காங்க, ஐன் எழுதிருக்காங்களா, அதுக்கு மேல லம்மா போட்டிருக்காங்களா, அப்புறம் கைன், அப்புறம் பான் போட்டிருக்கு. இப்ப யாராவது உங்கள ஒரு பெரிய விஞ்ஞானி வச்சுங்களேன், அவர் என்ன சொல்றாரு, அந்த முதல்ல போட்டிருக்கல, முதல்ல என்ன போட்டிருக்கு, அதையே கைனு படிக்க கூடாதுங்கிறாரு. புரியுதா, சொல்லுங்க, மையமா படிக்கூடாது ஐனா, அதாமா ஐன ஏமா ஐனா படிக்க கூடாதுங்கிறாரு. கேக்குறாங்க உங்கள ஒருத்தர் கேக்குறாங்க, என்ன சொல்லுவீங்க, விளக்க சொல்லுங்க. இப்ப அதான் ஐனு, என்ன சொல்லுவீங்க திரும்ப. அவர் கேக்குறாரு, ஏங்க இது எங்க கைனு படிச்சீங்க அப்படிங்கிறாரு. அப்போ நீங்க சொல்றீங்க இதுல புள்ளி இருக்குங்கிறாரு, இதுல கைன்ல புள்ளி இருக்கிறார். அவர் பாருங்க, எங்க அப்ப இந்த புள்ளியை தூக்கி இதுல கொடுத்துருவோங்கிறாரு, இந்த புள்ளியை தூக்கி அப்ப படிச்சிருக்கப்பா கைனு சொல்லிட்டு. அப்ப இதை எப்படி படிப்ப, புள்ளி இல்லாத, இப்படிதான் குழம்பணும். அப்ப எங்க விளக்கம் சொல்லணுமோ, இப்ப ஒருத்தர் எழுதிருக்கிறாரு, இப்போ ஒரு டீச்சர் எல்கேஜி டீச்சர் வச்சுக்கிறேன், ஏன்னு இப்படி எழுதுறாங்க, அப்புறம் பக்கத்தில் இப்படி போட்டு பிங்கிறாங்க. யாராவது ஒரு மாணவன் டீச்சர் இது ஏன் டீச்சர் ஏ அப்படிங்கிறான்னு வச்சுங்க, இது ஏன் பிங்கிறான்னு வச்சுங்க, அவனுக்கு எப்படி புரிய வைக்கிறது. இப்ப இதான்ப்பா ஏ, இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி போட்டா ஏ அப்படிதான் சொல்ல முடியும். இது இதுக்கு ஏன் ஏன்னு சொல்றோம்னு சொல்லிட்டு விளக்கமா சொல்ல முடியும். எந்த இடத்துல விளக்கத்தை விட்டுவிட்டு இப்படி நம்பு இப்படி சொல்லுன்னு சொல்றோமோ அதான் விளக்கம். புரியுதா, அதுக்கு விளக்கம் சொல்ல ஆரம்பிச்சோன்னு வச்சுங்க, அவங்க அப்ப ஏன் அப்படி சொல்லுமா திரும்ப அடுத்து. அப்ப ஏங்கிற கேள்வி முடியுமா, முடியவே முடியாது, குழப்பம்தான் மிச்சம். அப்ப எங்க வந்து நம்ம விளக்கம் சொல்ல முடியுமோ அங்க விளக்கம் சொல்லுவோம், எங்க விளக்கம் சொல்ல முடியாதோ அங்க விளக்கம் சொல்லாமல் இருப்பதுதான் விளக்கம். அதான் இங்க இமாம் சொல்றாங்க, இது காண தவீலு ருபியத்தி வ தவீலு குல்லி மானன் யுதாஃபில ருபியத்தி. அங்க பாருங்க, தமிழ பாருங்க, அல்லாஹுவை பார்த்தல், நாலாவது வரியிலிருந்து அல்லாஹுவை பார்த்தல் என்பதன் விளக்கமும், இறைவனுடன் இணைக்கப்பட்ட எந்த ஒரு பொருளின் விளக்கமும், விளக்கம் சொல்லாமல் இருப்பதிலும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளுவதிலும் தான் இருக்கிறது. புரிஞ்சுச்சா புரியல, அல்லாஹுவை பார்த்தல் என்று சொல்லப்பட்ட அந்த கருத்தினுடைய விளக்கமும், இன்னும் அல்லாஹ்வின் பக்கம் எதெல்லாம் நீங்க சேர்க்கிறீங்களோ அதனுடைய விளக்கமும் எதில் இருக்கிறது, விளக்கம் சொல்லாமல் இருப்பதிலே இருக்கு. அல்லாஹ்வை பார்ப்போம் பார்ப்போம் அவ்வளவுதான், அல்லாஹ்வை பார்ப்போம் 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 அல்லாஹ்வை பார்ப்போம் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். அதுலதான் உனக்கு விளக்கம் இருக்குதே தவிர அதுக்கு விளக்கம் சொல்றதுல உனக்கு விளக்கம் இருக்காது, குழப்பம் தான் மிஞ்சும். அடுத்து சொல்றாங்க பாருங்க, வஅலைஹி தீனுல் முஸ்லிமீன், இதுதான் முஸ்லிம்களுடைய மார்க்குங்க. எது மாற்று கருத்து கூறுவதை விட்டுவிட வேண்டும், இறைவனின் கூற்றுக்கு முழுமையாக கட்டுப்பட வேண்டும், இதுதான் முஸ்லிம்களுடைய மார்க்கம். வமன்லம் யதவக்கன் நஃபிய வத்தஷ்பி, அல்லாஹ்வுடைய ஆதாரங்களை மறுப்பதை யார் தவிர்க்கவில்லையோ, அல்லாஹ்வுடைய ஆதாரங்களை மறுப்பதை யார் விட்டுவிடவில்லையோ, அதே போல வத்தஷ்பி அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளுக்கு ஓமை கூறுவதை உதாரணங்கள் கூறுவதை யார் விட்டுவிடவில்லையோ, ஜல்ல அவர் வழிகட்டே தீர்வார். வலம் யுசிப் அத்தன்றி, அல்லாஹுவை அவர் பரிசுத்தப்படுத்தியவராக ஆக மாட்டார். இப்ப அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை நல்ல கவனிங்க, பல பேர் பல சிஃபத்துகளை மறுக்கிறாங்களே, அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க, இந்த சிஃபத்தெல்லாம் நம்ம அல்லாஹ்வுக்கு சொன்னா அசிங்கமா போயிடுமேங்கிறாங்க, அல்லாஹ்வை பரிசுத்தவான் நம்ம சொல்ல முடியாதுங்கிறாங்க. அதுக்கு தான் நம்ம சொல்றோம், நீ இந்த மறுத்தலையும் அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளுக்கு மாற்று கருத்து சொல்றதை மறுத்து சொல்றதையும், அதே போல அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை படைப்பினங்களுடைய சிஃபத்துகளோட ஒப்பிட்டு பார்ப்பதை நீ விட்டாதான் அல்லாஹ்வை பரிசுத்தமே படுத்த முடியும். உன்னுடைய அறிவுக்கு உட்படுத்திக்கிட்டு ஆதாரங்களை மறுத்தாலோ புரியுதா? சொல்லப்பட்ட ஆதாரங்களில் உள்ள தன்மைகளை படைப்புகளுடைய தன்மைக்கு ஒப்பாக்கினாலும் நீ அல்லாஹ்வை பரிசுத்தப்படுத்தியவனாக ஆக மாட்டாய். ஏன் என்று சொன்னால், ரப்பனா ஜல்ல வஅலா, நம்முடைய இறைவன் இருக்கின்றானே, மௌசூஃபுன் பி ஸிஃபாத்தில் வஹ்தானியா, குல் ஹுவல்லாஹு அஹத், நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் ஒருவன் தான், அவனுடைய தன்மையில் ஒருவன், அவனுடைய உள்ளமையிலே ஒருவன், அவனுடைய செயலிலே ஒருவன், அவனோடு சேர்க்கப்பட்ட எதுவாக இருந்தாலும் சரி அனைத்திலும் அவன் அவனை போல இன்னொருத்தங்க கிடையாது. அப்ப அல்லாஹு தஆலா வாஹித் என்ற தன்மையை கொண்டு வர்ணிக்கப்பட்டவன், மன்னுஉதுன் பினுஉதில் ஃபர்தானியதி, குல் ஹுவல்லாஹு அஹத், அடுத்து என்ன, அல்லாஹு அஸ்ஸமத், அல்லாஹு தஆலா தேவையற்றவன், முற்றிலும் நிறைவானவன். அந்த ஃபர்துங்கிறது அந்த சமதுடைய அர்த்தத்தில் தான், அந்த சமத் என்ற தன்மைகளை கொண்டு அல்லாஹு தஆலா வர்ணிக்கப்பட்டவன். புரியுதா? யாரிடத்திலும் எந்த விதமான தேவையும் அவனுக்கு கிடையாது. அல்லாஹுவை நாம் பார்ப்போம் என்றால், அல்லாஹ்வை நம்ம பார்க்கறதற்கு இந்த உலகத்துடைய பொருள்களை பார்ப்பதற்கு என்ன தேவையோ அந்த தேவை அல்லாஹ்வை பார்ப்பதற்கு கிடையாது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், உலகத்தில் ஒரு பொருளை பார்க்கறதா இருந்தால் முன்னாடி இருக்கணும், பின்னாடி இருக்கக்கூடாது, ஒரு தூரத்தில் இருக்கணும், ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடாது, ரொம்ப கிட்டக்க வந்திருக்கக்கூடாது, நமக்கு கண்ணால் பார்க்குற அளவுக்கு இருக்கணும், அதை விட பெருசாக இருந்தாலும் பார்க்க முடியும், இந்த மாதிரி பல நிபந்தனைகள் இருக்கா இல்லையா? இதெல்லாம் யாருக்கு? படைப்புகளுக்கு உள்ளவை, அல்லாஹ்வுக்கு உள்ளவை கிடையாது. அல்லாஹு தஆலா சமத் என்ற தன்மையை கொண்டு வர்ணிக்கப்பட்டவன். லைஸ ஃபீ மானஹு அஹது மினல் பரியத்தி, அவனுடைய தன்மையில படைப்புகள்ல யாருமே கிடையாது. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், லைஸ கமிஸ்லிஹி ஷைஊன், வதஆலா அனில் ஹுதூதி வல் காயாதி, எல்லைகளை விட்டும் முடிவுகளை விட்டும், வல் அர்கானி தூண்களை விட்டும், வல் அவாயி படைப்புகளுக்கு ஒப்பான உறுப்புகளை விட்டும், வல் அதவாத்தி அவயங்களை விட்டும், அல்லாஹு தஆலா பரிசுத்தமானவன். இப்ப அல்லாஹ்வுடைய சிபத்துகளை சொல்லும் பொழுது இப்படிலாம் நம்ம கற்பனை பண்ணலாமா? பண்ணக்கூடாது. புரியுதா? அதாவது படைப்புகளுக்கு தான் ஒரு எல்லை இருக்கு, ஒரு முடிவு இருக்கு, ஒரு அளவு இருக்கு, படைப்புகளுக்கு ஒரு தூணு, கை, காலு, இதெல்லாம் நம்ம படைப்புகளுக்கு நம்ம சிந்திக்கிறோம். இந்த மாதிரியான சிந்தனை அல்லாஹ்வுக்கு கொண்டு வரலாமா? கொண்டு வரும். அல்லாஹ்வுக்கு கை இருக்கு, ஆனா அந்த கை யாருடைய கையை போன்று கிடையாது, படைப்புகளுடைய கையை போன்று கிடையாது. லா தஹ்வீஹில் ஜிஹாது சித்து, ஆறு திசைகள் அவனை சூடாது, கசாயிரில் முபுத்ததாதி, படைக்கப்பட்ட புதிதாக உருவாக்கப்பட்ட வஸ்துக்களை போல. அப்ப இந்த ஒரு பொருளுக்கு தான், படைக்கப்பட்ட வஸ்துக்கு தான், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு மேலே கீழே இதெல்லாம் யாருக்கு தான்? மனிதர்களுக்கு, படைக்கப்பட்ட பொருள்களுக்கு தான். அல்லாஹ்க்கு அதை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இப்ப அல்லாஹு தஆலா எங்கே இருக்கிறான் என்று நம்ம கேட்டா நம்ம என்ன சொல்றோம்? அரிஷின் மேல் இருக்கிறான், நமக்கு மேல இருக்கான்னு நம்ம சுட்டி காட்டுறோம். புரியுதுங்களா? இப்ப இது இந்த இடத்துல எதுக்கு இங்க சொல்ல வராங்கன்னு சொன்னா, சில பேர் வந்து அல்லாஹு தஆலா மேல இருக்காங்கிறதையும் ஒத்துக்கிறது கிடையாது, எங்கேயுமே இருக்கான்னு சொல்றதை ஒத்துக்கவே மாட்டாங்க. அல்லாஹு தஆலா எங்க இருக்கான்னு கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க? இங்க அங்க எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. அப்ப நீங்க மேல இருக்கான்னு சொல்லிட்டா, அப்ப மேல மட்டும் இருக்கான்னு சொன்னா, அப்ப மேல வந்து அல்லாஹ்வை நீங்க சுட்டி காட்டிட்டீங்களா, அல்லாஹ்வுக்கு அந்த இடம் தேவையா? இந்த மாதிரியான கேள்விகளை அவங்க கேட்கறாங்க. புரியுதுங்களா? அப்ப இடத்துல கொண்டு வந்து அல்லாஹ்வை இறக்கிட்ட மாதிரி அவங்க சொல்றாங்க, இடத்தின் பக்கம் தேவை உள்ளவனாக அல்லாஹ்வை நம்ம ஆக்கிட்ட மாதிரி அவங்க பேசுறாங்க. அதுக்கு தான் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, படைப்புகளுக்கு ஒரு திசையினுடைய தேவை இருக்கு. படைப்புகளுக்கு எப்படி, ஒன்று மேல கீழே, அப்புறம் வலது பக்கம் இடது பக்கம், முன்பக்கம் பின்பக்கம் என்று படைப்புகளுக்கு திசையினுடைய தேவைகள் இருக்கு. அல்லாஹுவிற்கு திசையுடைய தேவைகள் இல்லை. புரியுதுங்களா? அல்லாஹு தஆலா படைப்புகளுக்கு மேலாக, திசைகளுக்கு அப்பாற்பட்டு நமக்கு மேல் உயர்ந்திருக்கிறான். நம்மை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று சொல்லும் பொழுது, அல்லாஹ் மேலே இருக்கிறான் என்று சொல்கிறோம். நம்முடைய இல்முக்கு அல்லாஹ் நமக்கு விளக்கியது மாதிரி அல்லாஹ் நம்ம சொல்றோம். புரியுதா? அதுக்கு என்ன அர்த்தம் அல்ல, அந்த மேல் திசையின் பக்கம் அல்லாஹ் தேவை உள்ளவனாக ஆகிவிட்டான் என்று அர்த்தம் கிடையாது. புரியுதா? திசையின் பக்கமும் அல்லாஹ் தேவை உள்ளவன் அல்ல, இடத்தின் பக்கமும் அல்லாஹ் தேவை உள்ளவன் அல்ல. புரியுதா? سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك.